சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வேத ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக எங்கள் காலை வந்தனங்களை தெரிவிக்கிறோம். இப்புதிய நாளிலே உங்களை தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணியுங்கள், சந்தோஷமாயிருங்கள். தேவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக.
குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி.
குணப்படு பாவி,
தேவ கோபம் வரும்
மேவி.
இதேவ
படு பாவி,
தேவ கோபம் வரும் மேவி. குணப்படு பாவி.
குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. குணப்படு பாவி. கற்பனையை துறந்தாய், கர்த்தனை நீ மறந்தாய், அவர் கற்பனையை துறந்தாய். பக்தியின்மை தெரிந்தாய், உள்ள பாவ வழி தீர்ந்தாய். பக்தியின்மை தெரிந்தாய், உள்ள பாவ வழி தீர்ந்தாய். புத்தி கட்ட ஆட்டுக்குட்டியே ஓடிவா, உத்தமமே பெனார் கத்தி அழைக்கிறார். குணப்படு பாவி, துக்கமடையாயோ பாவி, துயரமாயோ. துக்கமடையாயோ பாவி, துயரமாயோ. மிக்க புலம்பாயோ, மனம் மெலிந்துருகாயோ. மிக்க புலம்பாயோ, மனம் மெலிந்துருகாயோ. இக்கணம் பாவக்கசப்பை உணராயோ, தக்க அருமறை பக்கம் தொடராயோ. குணப்படு பாவி, போல் தாவிதரசனை போல் தன்னை தாழ்த்தும் மனசையை போல். பாவி மனுஷியை போல் மனம் பாதைத்த பெதுரு போல். பாவி மனுஷியை போல் மனம் பாதைத்த பெதுரு போல். தேவனு கேட்காத தீமை செய்தேன் என்று பூவி புலம்புணல் ஆவியின் சொற்படி. குணப்படு பாவி.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே இரண்டு ராஜாக்கள் 18 அதிகாரத்தை சிந்திக்க தொடங்கினோம். யூதாவிலே எசேக்கியா என ஒரு நல்ல ராஜா வந்து ஜனங்கள் தொழுது வந்த அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். கர்த்தரின் மேலே வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை என்று பார்த்தோம். தொடர்ந்து இரண்டு ராஜாக்கள் 18 அதிகாரம் 7 வசனம் முதல் சிந்திப்போம். கவனியங்கள், இரண்டு ராஜாக்கள் 18 7 முதல் 10 வரை.
ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 7 வருஷத்திற்கு சரியான எசேக்கியா ராஜாவின் 4 வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சல்மனாசார் சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டான். 3 வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள். எசேக்கியாவின் 6 வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசையாவின் 9 வருஷத்திலும் சமாரியா பிடிப்பட்டது.
எசேக்கியா தைரியமான ஒரு அரசன். அவனுடைய அதிகாரத்தின் கீழே யூதா அசீரியாவிற்கு விரோதமாக கலகம் செய்து அவனுடைய அதிகாரத்தை தள்ளிவிட்டு பெலிஸ்தியர்களையும் முறியடித்தது. எசேக்கியாவின் 6வது ஆண்டிலே சல்மனாசார் சமாரியாவை எடுத்துக்கொண்டான். வடக்கு ராஜ்யம் வீழ்ச்சியடைந்தது. இப்பொழுது அசீரியாவிற்கும் யூதாவுக்கும் இடையிலே எந்த வேலியும் இல்லை. எனவே எசேக்கியா ஒரு கேடான சூழ்நிலையிலே இருந்தார். 2 ராஜாக்கள் 18:11-12 ஏற்கனவே 17 அதிகாரத்திலே நாம் பார்த்தது போல அசீரியா ராஜா இஸ்ரவேலை சிறைப்பிடித்து சென்றதை குறித்தும் அவர்களை ஆலாயிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலேயும் குடியேற்றியதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டதற்கான காரணத்தையும் அந்த வசனத்திலே பார்க்கிறோம். பாருங்கள், 2 ராஜாக்கள் 18:13-14.
யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14வது வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பிப்போம், நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான்.
எசேக்கியா இப்பொழுது அசீரியாவிற்கு விரோதமாக கலகம் செய்ய முயற்சிக்கிறார். ஆனால் வெற்றி பெறவில்லை. எனவே இப்பொழுது அவர்களுக்கு கப்பம் கட்டுகிறார். 2 ராஜாக்கள் 18:17 பாருங்கள்.
ஆகிலும் அசீரியா ராஜா லாகீசிலிருந்து தர்த்தானையும் ரப்சாரிசையும் ரப்சாக்கேயையும் பெரிய சேனையோடே எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையின் வழியிலுள்ள மேல் குளத்து சாலக தண்டையிலே நின்று
சனகரி பெரிய படையை கொண்டு வந்து எருசலேமை பயமுறுத்துகிறான். வசனங்கள் 18-19.
ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவர்களிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன?
ரப்சாக்கே 2 காரியங்களை சொல்லி அவர்களை பயமுறுத்துகிறான். வசனங்கள் 20-21.
யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சையன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதின் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான்.
எகிப்திலிருந்து தனக்கு உதவி கிடைக்கும் என்று எசேக்கியா எதிர்பார்ப்பான் என்பதனாலே ரப்சாக்கே எகிப்தை ஒரு நெறிந்த நாணல் என்று கேலி செய்கிறான். 2வதாக எசேக்கியா கொள்ளக்கூடிய நம்பிக்கையை குறித்தும் ஏளனம் செய்கிறான். 2 ராஜாக்கள் 18:22.
நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி, எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே.
எசேக்கியா மேடைகளையும் சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் அகற்றினான். இப்பொழுது சனகரீப் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை தான் அகற்றுவது போல எண்ணிக்கொண்டு பேசுகிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே எசேக்கியா மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றி தேசத்தை சுத்தம் செய்தான் என்பதை அறியாமல் பேசுகிறான். யூதர்கள் எருசலேமில் இருக்கிற அந்த பலிபீடத்திலேதான் கர்த்தருக்கு பலியிட்டு அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருடைய உதவி தனக்கு தேவையாயிருக்கிற வேளையிலே அதை அவன் தூக்கி எடுத்துவிட்டது போல சனகரிப் நினைக்கிறான். இரண்டு ராஜாக்கள் 18:23 பாருங்கள்.
நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரிய ராஜாவாகிய என் ஆண்டவனோடே சபதம் கூறு.
யூதாவின் படை வலிமையை குறித்து இப்பொழுது ஏளனம் செய்கிறான். இரண்டு ராஜாக்கள் 18:26.
அப்பொழுது இல்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாகும் ரப்சாக்கேயை பார்த்து, உமது அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள்.
நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் இஸ்ரவேலின் மதிலின் மேலே இருந்த யூதர்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். யூதாவின் அதிகாரிகள், நீர் எங்களோட சீரிய பாஷையிலே பேசும், எங்களுக்கு தெரியும், நாங்கள் அறிந்து கொள்வோம் என்கிறார்கள். ஆனால் ரப்சாக்கே உண்மையாகவே படையை பயமுறுத்த வேண்டுமென்றே அதை எபிரேய பாஷையிலே பேசிக் கொண்டிருந்தான். கவனியங்கள் 2 ராஜாக்கள் 18:28-29 வசனங்கள்.
ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான்.
இந்த வார்த்தைகள் ஜனங்களின் இருதயத்தை அசைக்கிறதாயிருந்தது. 2 ராஜாக்கள் 18:30-32 வசனம் வரை பாருங்கள்.
கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரிய ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோடே ராசியாகி காணிக்கையோடே என்னிடத்தில் வாருங்கள், நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமும் ஆகிய சீமைக்கு அழைத்துக் கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணத்தின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள்.
இந்த அசீரியர்கள் யூதர்களை சரணடைய செய்யவே முற்படுகிறார்கள். மீண்டும் மீண்டுமாக எசேக்கியாவோ தேவனோ அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். அவர்கள் அடிபணிந்தால் அவருடைய ஜீவன் தப்பலாம் என்றும் கூறுகிறார்கள். அசீரியாவோடு கூட உடன்படிக்கை செய்தால் இன்னும் சற்று காலம் சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் என்றும் சொல்கிறார்கள். வசனங்கள் 33-35 வரை கவனியுங்கள்.
ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயிம் ஏனா ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான்.
ரப்சாக்கை பொறுத்த மட்டும் பதில் கூற முடியாத ஒரு வாதம் இது என்று எண்ணுகிறான். உண்மையாகவே எந்த தேவர்களும் அசீரியாவின் வல்லமைக்கு எந்த ஜனங்களையும் காக்கவில்லை. தேவர்கள் எங்கே என்று கேட்கிறவர்கள் தேவர்கள் அல்ல என்பதை அவன் அறியாதிருக்கிறான். ஆனால் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தர் உலகத்தையே உண்டாக்கினவர் என்பதை அவன் அறியவில்லை. 2 ராஜாக்கள் 18:36.
ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான்.
ரப்சாக்கேயின் வார்த்தைகளை கேட்ட அத்தனை பேர்களும் மௌனமாயிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். என்றாலும் 37 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு வேதனையோடு கூட ரப்சாக்கின் வார்த்தைகளை ராஜாவுக்கு தெரிவிக்கிறார்கள். இப்பொழுது 2 ராஜாக்கள் 19 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். ஏற்கனவே நாம் பார்த்தது போல தேசம் குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே இருந்தபொழுது பிரச்சனைகளின் மத்தியிலே எசேக்கியா அரச பொறுப்பெடுத்தான். வடக்கு ராஜ்யம் அசீரியாவிற்கு அடிமைப்பட்டு போய்விட்டது. இப்பொழுது அசீரியரின் படைகள் எருசலேமின் வாசலிலே வந்து நிற்கிறார்கள். இதுவே பயத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. மேலும் ரப்சாக்கே எருசலேமிற்கு வெளியே வந்து ஏளனம் செய்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறான். அசீரியாவின் ராஜாவை குறித்து பெருமை பாராட்டுகிறான். கர்த்தர் யூத மக்களை விடுதலை செய்வாரா என்பதை குறித்து ஏளனம் செய்கிறான். இந்த சூழ்நிலையிலே உண்மையாகவே எசேக்கியா நெருக்கப்படுகிறார். இயற்கையாகவே இப்பொழுதுதான் எசேக்கியா கர்த்தரை பூரணமாக நம்ப கற்றுக்கொண்டிருக்கிறார். பாருங்கள், இரண்டு ராஜாக்கள் 19:1.
ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து.
இந்த வசனம் நமக்கு எதை காட்டுகிறது? எசேக்கியாவின் துக்கத்தை காட்டுகிறது. கவனித்தீர்களா? அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிறான். மனதிலே குழப்பத்தோடும் கலக்கத்தோடும் நெருக்கத்தோடும் இருக்கும்பொழுது நாம் செல்ல வேண்டிய இடம் அதுதான். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்திலேயோ நீங்கள் பணி செய்கிற இடத்திலேயோ உள்ள நெருக்கங்களினாலே கஷ்டங்களினாலே இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கர்த்தரை தேடி அவருடைய பாதம் சேர மறவாதிருங்கள். அதுவே உங்களுக்கு சிறந்த புகலிடம். ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். பாருங்கள், இரண்டு ராஜாக்கள் 19:2.
அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்பனாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியினிடத்துக்கு ரெட்டு உடுத்திக் கொண்டவர்களாக அனுப்பினான்.
அந்த சூழ்நிலையையும் அந்த காலத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உண்டு. கிறிஸ்தவ தேசம் என்று எண்ணுகிற தேசங்கள் கூட நெருக்கமான நேரங்களிலே கர்த்தரை தேடுவதை விட்டுவிட்டு அறிவிலே சேர்ந்தவர்களையும் உலக ஞானிகளையும் ஒன்று சேர்த்து ஆலோசனை நடத்துகிறது. இதன் விளைவாக பிரச்சனைகள் பெருகிக் கொண்டுதான் செல்கிறது. புதிய திட்டம் வகுப்போம், புதிய வழிமுறையை கையாளவும், வித்தியாசமான கோணத்திலே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் என்று சொல்வார்கள். ஆனால் மேலும் மேலும் இருளை நோக்கித்தான் சூழ்நிலை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, நமக்கு தேவன் தேவை. எல்லா தேசங்களுக்கும் தேவன் தேவை. எசேக்கியா இந்த ஆபத்தான வேளையிலே தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்ற அறிவை பெற்றவனாக இருந்ததற்காக கர்த்தரை துதிப்போம். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை அழைத்து வரும்படியாக ஆட்களை அனுப்புகிறான். பாருங்கள், இரண்டு ராஜாக்கள் 19:3-5.
இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேறு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளையெல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவினிடத்தில் வந்து சொன்னார்கள்.
இப்பொழுது எசேக்கியாவின் வார்த்தைகளை கவனித்தீர்களா? ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாய கர்த்தர் கேட்டிருக்கிறார் என்று சொல்கிறார். நம்முடைய தேவன் என்று சொல்லவில்லை. அந்த அளவு கர்த்தரோடு எசேக்கியா நெருக்கமாக இல்லையா? ஆனாலும் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே கர்த்தரை தேட வேண்டும் என்ற எண்ணமாவது இருந்திருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது வேறு எங்கேயும் செல்ல முடியாத ஒரு நிலைமை. நம்முடைய வாழ்க்கையிலே கூட நெருக்கமான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வரும்பொழுது உலகத்திலே மனிதர்களை தேடி ஓடுவதிலே எந்த பயனும் இல்லை என்ற பிறகுதான் கர்த்தரை தேடுகிறோமா? அல்லது எந்த ஒரு சின்ன கஷ்டமோ நெருக்கமோ வந்தவுடனும் மனிதர்களை தேடும் முன்னதாக நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களை நாடு முன்னதாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். இரண்டு ராஜாக்கள் 19:6-7.
அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான்.
இந்த தீர்க்க தரிசனம் பரிபூர்ணமாய் நிறைவேறியது. ஏசாயா ராஜாவுக்கு கொடுக்கிற உற்சாகமான வார்த்தைகளை பாருங்கள். இந்த மனிதனை குறித்து நீர் கலங்க வேண்டாம். அவன் இந்த பட்டணத்திற்குள்ளே வரப்போவதில்லை. அவன் வெறுமையான வார்த்தைகளையே பேசுகிறான். கர்த்தர் அவனுடைய வார்த்தைகளை கேட்டார். அவர் அவனோட செயல்படுவார். எனவே அதை குறித்து நீர் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களை குறித்து கர்த்தரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாம் விட்டுவிடுவோம் என்றால் அது எவ்வளவு சிறந்ததாயிருக்கும் இல்லையா? ஆனால் பிரச்சனை என்னவென்றால், பல நேரங்களிலே நமக்கு எதிர்த்து நிற்பவர்களுக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம். அவ்வாறு நாம் செயல்படும் பொழுது கர்த்தரை நாம் விசுவாசிக்கிறோம் என்ற நிலைமையிலிருந்து விலகிவிடுகிறோம். நமக்கு எதிராக செயல்படுகிற எந்த ஒரு எதிரியையும் சரியானபடி கையாளக்கூடியவர் தேவனே. எனவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரத்திலேயே அவர்களை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இரண்டு ராஜாக்கள் 19 அதிகாரம் 8-9 வசனங்கள்.
அசீரியா ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். இதோ எத்தியோப்பிய ராஜாவாகிய தீராக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அப்பொழுது அவன் திரும்ப எசேக்கியாவினிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி,
ரப்சாக்கே திரும்பி போகும்பொழுது அசீரியா ராஜா லிப்னாவின் மேலே யுத்தம் பண்ணுகிறான், அது மட்டுமல்ல எத்தியோப்பியா ராஜாவாகிய தீராக்காவும் அசீரியாவோடு கூட யுத்தம் பண்ண புறப்படுகிறான். எனவே அசீரிய படை உடனடியாக எருசலேமிற்கு திரும்பி வரவில்லை. இதன் காரணமாக ஒரு எச்சரிப்பின் கடிதத்தை இசேக்கியாவிற்கு எழுதி அனுப்புகிறான். பாருங்கள், 2 ராஜாக்கள் 19:10-13 வசனம் வரை.
நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே. நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத் சேப்பையும் தெலாசாரிலிருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான்.
உண்மையாகவே இது உள்ளத்தை உடைக்கும் ஒரு செய்திதான். அசீரியாவின் ராஜா வழியிலே எல்லாவற்றையும் முற்றிலும் அழித்துக் கொண்டு செல்லக்கூடியவன். எனவேதான் தப்பிக்கொள்ள முடியும் என்று எசேக்கியா எப்படி நினைப்பது என்று கேட்கிறான். 2 ராஜாக்கள் 19:14.
எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து.
நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறார் சகோதரனை சகோதரியே, எசேக்கியாவை போல நாமும் நம்மை கலங்கப்பண்ணும் காரியங்களை, கலங்கப்பண்ணும் கடிதங்களை, கலங்கப்பண்ணும் செய்திகளை, கலங்கப்பண்ணும் எந்த ஒரு சூழ்நிலையையும் கர்த்தருடைய பாதத்திலே வைக்க கற்றுக்கொள்வோம். எசேக்கியா மிக ஞானமான ஒரு காரியத்தை செய்தார். உங்களையும் பயமுறுத்தும் ஒரு செய்தி வந்தபடினாலே இன்றைக்கு நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? எந்த பக்கம் திரும்புவது? யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று திகைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தருடைய பாதத்திலே உங்களுடைய பிரச்சனையை வையுங்கள். இன்றைக்கு நீங்கள் கலங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் வைத்தியருடைய ஒரு அறிக்கையாக இருக்கலாம், அல்லது உங்களை பகைக்கும் ஒருவருடைய வார்த்தையாயிருக்கலாம், அல்லது உங்களை துன்புறுத்த துடிக்கும் ஒரு குடும்பத்தின் அங்கத்தினராக கூட இருக்கலாம். துக்கத்தோடு கூட நீங்கள் ஆலயத்திற்கு செல்லாமல் இருப்பதனாலே எந்த பயனும் இல்லை பிரியமானவர்களே. இவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலே நான் ஏன் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. எசேக்கியா தன்னுடைய பிரச்சனையை கர்த்தருடைய பாதத்திலே ஆலயத்திலே கொண்டு போய்தான் வைத்தான். உங்களுடைய பிரச்சனையும் இன்று எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்திலே கொண்டு போய் வையுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஜபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, எசேக்கியாவுடைய வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தன்னுடைய தேசத்தை சுத்தம் பண்ணும்படியாக சகல மேடைகளையும் தோப்புகளையும் அகற்றி நீர் ஒரு காலத்திலே பயன்படுத்திய வெங்கல சர்ப்பத்தை வணங்குகிறவர்களையும் உமக்கு நேராக திருப்பும்படி அதை உடைத்து போட்ட இசைக்கியாவுக்காக நாங்கள் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டிய காரியங்கள், அப்புறப்படுத்த வேண்டிய பழக்க வழக்கங்களை அப்புறப்படுத்தி சுத்தம் பண்ண வேண்டிய பகுதிகளை சுத்தம் பண்ணி நொறுக்கி போட வேண்டிய தேவையில்லாத பழைய சடங்காச்சாரங்களையும் என்றோர் நீர் பயன்படுத்திய காரியங்களையும் நாங்கள் பேணி வைத்துக் கொண்டிராமல் அதை அப்புறப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இசைக்கியாவுடைய வாழ்க்கையிலே நெருக்கம் வந்த பொழுது உங்களுடைய பாதத்திலே அந்த கடிதத்தை கொண்டு வந்தது போல இப்பொழுதும் தங்களுடைய உள்ளங்களிலே கவலையோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு, துக்கத்தோடு, சோர்வோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம் ஐயா. யார் யார் தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தங்களுக்கு எதிராக இருக்கிற வேதனைகளை உம்முடைய சமூகத்திலே வைக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இறங்கி அற்புதமாக, ஆச்சரியமாக, விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் சரி செய்ய வேண்டிய காரியம் இருக்குமென்றால் அதை உணர்ந்து சரி செய்ய ஒரு தீர்மானம் எடுக்க இந்த நேரத்திலே உதவி செய்யும். தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் உண்மை பூரணமாய் விசுவாசிக்க கற்றுக்கொள்ளும் ஒரு நேரமாய் இது இருக்கும் என்றாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. யார் யாருடைய வாழ்க்கையிலே நீர் என்ன செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமோ அதை செய்து நீர் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்திலே தங்கள் பிரச்சனைகளை வைக்கும்படியாக எங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிற சகோதர சகோதரிகளுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் வியாதிகளையும் கவலைகளையும் கண்ணீரையும் இப்பொழுதே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து சமாதானத்திலே குடியிருக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஏசாயா 49:16. என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஏசாயா 49:16.